நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் பூபாலரத்னம், சிவகன், சாதாத். பாரிஸில் 33 ஆண்டுகளுக்கு முன்னர் யூத உணவு விடுதி ஒன்றில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய தாக்குதல் ஒன்றை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் பாலஸ்தீன பிரஜைகள் மூவருக்கும் பிரான்சின் சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் சர்வதேச பிடியாணைகளை பிறப்பித்திருக்கின்றனர். புதிதாக கிடைத்த துப்பு ஒன்றின் அடிப்படையில் இவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். தற்போது 50-60 வயதாகும் இந்த 3 பேரில் ஒருவர் பாலஸ்தீன நிலப்பரப்பிலும், 2 அவர் ஜோர்டானிலும், 3 அவர் நோர்வேயிலும் வாழ்வதாக நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 1982 நடந்த அந்த கையெறி குண்டு மற்றும் துப்பாக்கி தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்திருந்தனர்.
மெக்சிகோவின் போதை மருந்து கடத்தும் செட்டாஸ் கும்பலின் தலைவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அந்த நாட்டில் மிகவும் தேடப்பட்டு வந்த நபரான ஒமர் ட்ரெவினோ மோரல்ஸ் மொன்டரி நகரில் கைது செய்யப்பட்டதாக மெக்சிகோ ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. போதை மருந்து கடத்தும் செட்டாஸ் கும்பலின் தலைவர் கடந்த 2013 ஆண்டு கைது செய்யப்பட்டதை அடுத்து ஒமர் ட்ரெவினோ மோரல்ஸின் தலைவராக நம்பப்படுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அமெரிக்காவின் பாஸ்டன் நகர மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டியின் போது நடந்த குண்டு தாக்குதலில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த நபர் ஒருவர் மீது அந்த ஊரில் வழக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மாரத்தான் போட்டியின் நிறைவு கோட்டுக்கு அருகே ஜோகார் சர்னையேவும் அவருடைய சகோதரருமாக சேர்ந்து நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டும் 100+ அதிகமானோர் காயமடைந்தும் இருந்தனர். ஜோகார் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார். இவரது சகோதரர் தமர்லன் தாக்குதலின் பின்னர் நடந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருந்தார்.
யுக்ரைன் கிளர்ச்சிக்காரர்களின் பிடியில் இருக்கின்ற தோன்யாஸ்க் நகரில் இன்று அதிகாலை நடந்த நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் பல தொழிலாளர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். அவர்கள் நிலத்தடியில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள், எத்தனை பேரை காணவில்லை என்ற எண்ணிக்கை தொடர்பில் குழப்பங்கள் நீடிக்கின்றன. இதுவரை ஒருவர் மாத்திரமே இறந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 30 பேரை காணவில்லை என்றும் தோன்யாஸ் நகர அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
தான்சானியாவின் வடமேற்கில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 38 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஷின்யாங்கா என்ற ஊரில் கடுமையான மழையாலும் வலிமையான காற்றாலும் வீடுகள் சேதமடைந்தும் சாலைகள் அடைபட்டும் போயிருப்பதால் மீட்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாய் போலீசார் கூறுகின்றனர். 100+ வீடுகளை இழந்திருப்பதாகவும் 60+ அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
மாற்றுக்கருத்தாளர்களை அடக்கும் நோக்கில் வகை தொகையின்றி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக அஜர்பைஜானால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 22 கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கேட்டிருக்கின்றது. வரும் ஜூன் மாதத்தில் முதல் தடவையாக அஜர்பைஜானில் ஐரோப்பிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தவிருக்கும் நிலையில் அங்கு கடந்த 12 டசின் கணக்காக ஜனநாயக ஆதரவு செயற்பாட்டாளர்கள், செய்தியாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அம்னஸ்டியின் அறிக்கை ஒன்று கூறுகின்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
தில்லியில் பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் குற்றம் காணப்பட்ட ஒருவரின் கருத்துக்கள் அடங்கிய ஒரு தொலைக்காட்சி ஆவணப்படத்தை வெளியிட இந்திய அதிகாரிகள் தடை செய்திருப்பதை அடுத்து தான் அந்த ஆவணப்படத்தை முறைப்படியே எடுத்ததாக அதன் இயக்குநர் தெரிவித்திருக்கின்றார். பிபிசியின் அந்த ஆவணப்படத்தில் அந்த குற்றவாளியும் அவரது வழக்கறிஞரும் தெரிவித்திருக்கின்ற மோசமான கருத்துக்கள் பெண்கள் தொடர்பிலான அவர்களது அணுகுமுறையே காட்டுகின்றது என்று அந்த இயக்குநர் லெஸ்லி அட்வின் தெரிவித்திருக்கின்றார். டில்லியில் பெண்ணொருவர் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் உயிரிழக்க நேரிட்ட நாட்டை உலுக்கிய சம்பவத்தில் முகேஷ் சிங் என்ற பாலியல் வல்லுறவு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் தற்பொழுது சிறைச்சாலையில் இருந்து வருகின்றார். ஆவணப்படத்துக்காக அவர் அளித்த பேட்டியில் தான் ஈடுபட்ட காரியத்துக்காக அவரிடமிருந்து துளியளவும் வருத்தம் வெளியிடப்படவில்லை, மாறாக உயிரிழந்த பெண் நடந்து கொண்ட விதத்தையே அவர் விமர்சித்திருக்கின்றார். இந்த பேட்டியை இந்தியாவில் ஒளிபரப்ப ஊடக நிறுவனங்களுக்கு தடை விதிக்கும் நீதிமன்ற உத்தரவினை தில்லி போலீசார் பெற்றிருக்கின்றார்கள்.
பிள்ளைகளை அடிப்பதை முழுமையாக தடை செய்ய பிரான்ஸ் தவறியிருப்பது ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தத்தை அது மீறுவதாக அமைந்திருக்கிறது என ஐரோப்பாவின் முன்னணி மனித உரிமைகள் அமைப்பான ஐரோப்பிய கவுன்சில் தீர்ப்பளித்திருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.